அவன் தனித்தவன், அவன் நினைத்துனி அற்றவன், அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாரிலிருந்து பிறக்கப்படவும் இல்லை என்று சாட்சி கூறிக்கொள்கிறேன். சத்தியத்தூதர் சொன்னார்க்க போதாக ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கையை தன் வாழ்க்கையாக எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், சாதியுங்கள், இறுதி நாள் வரை வரக்கூடிய அல்லாஹின் அனைத்து நல்லடியாகும் மீதும் அல்லாஹின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமானவர்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நமக்கு எந்த விடயங்களை ஏவி இருக்கின்றானோ அப்படிப்பட்ட அனைத்து ஏவல்களையும் நாம் எந்த அளவு எடுத்து நடக்க வேண்டும் என்றும், இவைகளை விட்டு நம்மை தடுத்து விலகி வாழ வேண்டும் என்று ஏவி இருக்கின்றானோ அப்படிப்பட்ட அனைத்து விளக்கல்களை விட்டும் ஒதுங்கி தவிர்ந்து விலகி வாழ வேண்டும் என்று முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு ஒத்திய செய்து கொள்கிறேன். இத்தகுல்லா. கண்ணியமானவர்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இந்த மனித படைப்பினங்களை இந்த உலகத்திற்கு அனுப்பி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலம் இந்த உலகத்திற்கு அனுப்பி ஒரு அரசாங்கம் பட்டாட்டிக் கொண்டிருக்கிறான். அவர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான் மனிதர்களை. அவர்களது பழக்க வழக்கங்கள் மூலம், அவர்களது நாளாந்த விடயங்கள் மூலம், அவர்களது சகல காரியங்களும் எவ்வாறு செய்ய வேண்டும், எவ்வாறு நடக்க வேண்டும் என்பதற்கு ஒரு கட்டளையிட்டு, ஒரு கட்டளை போடப்பட்டு, மக்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்புக்கு முடிவெடுத்துக் கொண்டு அல்லாஹ் ஒரு அரசாட்சியை நடத்தாட்டிக் கொண்டிருக்கிறான். கண்ணியமானவர்களே, வாழக்கூடிய அனைத்து மக்கள்களையும் அல்லாஹ் ஒரு அமைப்பில் நடத்தாட்டிக் கொண்டிருக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். எந்த இடத்தை பார்த்தாலும் அங்கு தலைவர்கள் இருப்பார்கள், பிரஜைகள் இருப்பார்கள். சிலர்கள் பொறுப்பாளியாக இருப்பார்கள், சிலர் அவர்களுக்கு கீழால் இருப்பார்கள். எந்த உலக வாழ்க்கையில் எதை எடுத்தாலும் அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் நிர்ணயித்து வைத்திருக்கிறான், அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். ஒரு சடை, ஒரு தொழில், ஒரு வியாபாரமாக இருந்தாலும் அங்கு ஒரு முதலாளி இருக்கிறார், அவர்களுக்கு கீழால் சில தொழிலாளிகள் இருக்கிறார்கள். நாட்டினுடைய ஜனாதிபதி இருக்கிறார், அவருக்கு கீழால் பல பிரஜைகள் இருக்கின்றார்கள். வீட்டில் தாய் தந்தை பொறுப்பினர்களாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு கீழால் பிள்ளைகள் பொறுப்பால் பொறுப்பு கொடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். பாடசாலையில் ஆசிரியர் பொறுப்பாளராக இருக்கிறார், அவர்களுக்கு கீழால் மாணவர்கள் அவருடைய பொறுப்புக்கு கீழால் இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இந்த அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது நம்மில் சிலர்கள் மூத்தவர்கள் இருக்கிறார்கள், இன்னும் சிலர் நாம் பார்க்கும் பொழுது வாலிபர்கள், சிறியவர்கள் என்று வளர்ந்து வரக்கூடிய ஒரு சமுதாயத்தினர்களை இன்று நாம் பார்க்கிறோம். இந்த சமுதாயத்தினர்களுக்கு மேலால் சில பொறுப்புதாரிகள் இருக்கிறார்கள், சில பொறுப்பாளர்கள் இருக்கிறார்கள். இதில் மிக விசேஷமாக நாம் கவனிக்க வேண்டிய விடயம் தான், வீட்டில் உள்ள குழந்தைகள் அவர்களுக்குரிய பொறுப்புதாரர்களான பெற்றோர்கள். இதே போன்று பாடசாலையில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் இவர்களுக்கு பொறுப்பான அந்த ஆசிரியர்கள். கண்ணியமானவர்களே, இந்த அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது எந்த தலைவராக இருந்தாலும், எந்த ஆசிரியராக இருந்தாலும், எந்த பெற்றோராக இருந்தாலும், எந்த பொறுப்பாளராக இருந்தாலும், அவர் தன்னுடைய பொறுப்புக்கு கீழால் இருக்கக்கூடியவருடைய விடயத்தில் எதிர்பார்க்கக்கூடிய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும், அவர் எதை எதிர்பார்க்கிறார், இவர் எவ்வாறு வர வேண்டும் என்பதை எதிர்பார்க்கிறார், அவர் இவருடைய விடயத்தில் எதிர்காலத்தை பெருமொரு இலக்காக வைத்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, இந்த இலக்கை அடைவதற்காக, இந்த நல்ல சிந்தனையை நோக்கி செல்வதற்காக, இந்த நல்ல கருத்தை, இந்த நல்ல பாதையை நோக்கி செல்வ பாதையில் செல்வதற்காக இன்று மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அது பலதரப்பட்டதாக இருக்கிறது. பல ரீதியில் இன்று மக்கள் முயற்சிக்கிறார்கள், பல அடிப்படையில் முயற்சிக்கிறார்கள். மிக முக்கியமான இன்று மக்கள் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு வழிதான் இன்று படிப்பு ரீதியாக கவனம் செலுத்துகிறார்கள், கல்வி ரீதியாக கவனம் செலுத்துகிறார்கள், முயற்சிக்கிறார்கள். அதுக்காக செலவழிக்கப்படக்கூடிய செலவழிப்புகள் அது ஓரிரண்டல்ல, ஓரிரு ரூபாக்கள் அல்ல, பல கோடிக்கணக்கு ரூபாக்கள் இவைகளுக்காக செலவழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. கண்ணியமானவர்களே, என்ன நோக்கம்? இவர்கள் சிறந்தவர்களாக ஆக வேண்டும், இவர்கள் நல்லவர்களாக ஆக வேண்டும். எந்த ஒரு பெற்றோருடைய ஆசையும் தன் குழந்தை ஒரு குடிகாரராக மாறுவதாக இருக்காது, இருக்கவும் கூடாது, இருக்கவும் முடியாது. ஒரு ஆசிரியர் தன் மாணவருடைய விடயத்தில், தன் மாணவர் எதிர்காலத்தில் அவர் படிப்பிக்கும் காலமோ அல்லது தொழில் செய்யும் காலமோ அல்லது குடும்பம் நடாத்தும் காலமோ அவரது ஆசிரியருக்கு ஒரு அசிங்கமான வார்த்தையை, அசிங்கமான பெயரை எடுத்து கொடுக்கக்கூடியவராக ஆகிவிடக் கூடாது. எனவே என்ற முயற்சி இந்த திட்டத்துக்கு கீழால் தான் சகல முயற்சிகளும், சகல கவலைகளும், சகல செலவழிப்புகளும் இன்று நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, அவள் உண்மையிலேயே எந்த ரீதியில் ஒரு மனிதனுடைய வெற்றியை காண முடியும்? ஒரு வளர்ந்து வரக்கூடிய பிள்ளை நல்ல பிள்ளையாக மாறுவதற்கு எந்த வழியில் காண முடியும்? எந்த வழியில் முயற்சித்தால் அடைய முடியும்? எந்த அடிப்படையில் நாம் சிந்தனை செலுத்தினால் அடைய முடியும் என்ற உண்மையான, அசைத்தக்கான, யதார்த்தமான, சரியான பாதையில் செலுத்தக்கூடிய பாதைகளை ஒதுக்கி தள்ளிவிட்டு, அவைகளை கைநழுவ செய்துவிட்டு, இன்று சமூகம் நமக்கு கீழால் இருக்கக்கூடியவர்களுக்கு எங்கெங்கேயோ பாதை செலுத்திக் கொண்டிருக்கிறது, வழிகாட்டிக் கொண்டிருக்கிறது, எதிலேயோ முயற்சித்துக் கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, இன்று நாம் பார்க்கும் பொழுது அதிகமான மூத்தவர்கள், பெரியவர்கள், ஆசிரியர்கள் எல்லோரும் சேர்ந்து பாதிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் என்ன? வாணிபுரத்தின் நிலைமையை எப்படி இருக்கு? வளர்ந்து வரக்கூடிய சமூகத்தின் நிலைமையே இப்படி இது, ஏன் பேச்சுவார்த்தை இப்படி இது, ஏன் நடவடிக்கை இப்படி இருக்குது, ஏன் சில குழப்பங்களுக்கு ஆளாகிறார்கள், சில பிரச்சனைகளுக்கு அவர்கள் அடிப்படை காரணியாக ஆகிறார்கள் என்று சகலரும் பேசக்கூடிய ஒரு பேச்சு. எல்லாரும் பொதுவாக நாம் நம்முடைய புழக்க பாசையில் சொல்வதாக இருந்தால் நான் என்ன சொல்லுவோம்? வாலிபர்கள் மோசமப்பா, சின்ன மோசமப்பா, முந்தைய மாதிரி இல்ல. இந்த வார்த்தைகள் பொதுவாக பிரயோகிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எண்ணியமானவர்களே, ஏன் இதற்குரிய அடிப்படை காரணம் என்ன என்பதை சிந்திப்பதற்கு நாம் தவறிவிட்டோம். அதை சிந்திக்காமல் இன்று வெறுமனே பேச்சுவார்த்தையில் இன்று நாம் காலம் செலுத்திக் கொண்டிருக்கிறோம். எண்ணியமானவர்களே, குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சரியாக வலியுறுத்துகிறது, வழிகாட்டுகிறது. உங்கள் எதிர்காலங்களை, உங்கள் குழந்தைகளுடைய எதிர்காலங்களை நீங்கள் சீராக்குவதற்கு நீங்கள் எதில் கையாள வேண்டும், எதில் முயற்சிக்க வேண்டும், இளைஞர்கள் கை கொள்ள வேண்டும்? குர்ஆன் நமக்கு வழிகாட்டுகிறது. கண்ணியமானவர்களே, இன்று பாடசாலை என்று பார்க்கும் பொழுது பாடசாலைக்காக பிள்ளைகள், சிறியவர்கள் பாடசாலைக்கு சென்று கல்வியை கற்கின்றார்கள் இல்லாமல் இல்லை. ஆசிரியர்கள் பலர் நல்ல போதனைகளை பூட்டுகின்றார்கள் இல்லாமல் இல்லை. பெற்றோர்கள் குழந்தைகளுடைய விடயத்தில் சில முயற்சிகளை செய்கின்றார்கள் இல்லாமல் இல்லை. கண்ணியமானவர்களே, ஆனால் அந்த குழந்தைகள், அந்த வளர்ந்து வரக்கூடிய சமுதாயத்தினர்கள், அந்த சிறியவர்கள் அவர்கள் இருக்கக்கூடிய சுற்று வட்டாரத்தை, இருக்கக்கூடிய சூழலை பார்க்கும் பொழுது அது பயங்கரமான சூழலாக இருக்கிறது, அது ஒரு அபாயமாக இருக்கிறது. அந்த வாடிப்படை, அந்த வளர்ந்து வரக்கூடிய சமுதாயத்தில் பாதாளையில் தள்ளக்கூடிய பெரும் ஒரு அசிங்கமான சூழலாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, இந்த சூழலை சீர்திருத்தாமல் நாம் செலவழிக்கக்கூடிய செலவழிப்புகளோ, நாம் போடக்கூடிய திட்டங்களோ, நாம் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளோ, அது எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் நாம் அதை எதிர்பார்க்கக்கூடிய அந்த நல்ல நோக்கத்தை அடைய முடியவே முடியாது. இதுதான் உண்மை. கண்ணியமானவர்களே, குர்ஆன் நமக்கு ரெண்டு சம்பவத்தை குர்ஆன் நமக்கு சொல்கிறது, ரெண்டு நபிமாருடைய சரித்திரத்தை சொல்கிறது. ரெண்டு நபிமார்களும் எப்படிப்பட்ட நபிமார்கள் என்றால், எங்களுக்கு தெரியும் நபிமாரல்ல சில குறிப்பிட்ட தொகையினர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் ரசூல்மார்கள். நபிமார்களாகவும் இருப்பார்கள், அவர்கள் ரசூல்மார்களாகவும் இருப்பார்கள். இந்த ரசூல்மார்களில் சில குறிப்பிட்ட தொகையினர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நாம் சொல்வோம் உருள் ஆஜ்மென்று சொல்வோம், இன்னும் அந்தஸ்தில் உயர்ந்தவர்கள். கண்ணியமானவர்களே,
இந்த இருள் அஸ்மில் சேரக்கூடிய, இந்த ரசூல்மார்கள் சேரக்கூடிய இந்த இரண்டு நபிமார்களுடைய சம்பவத்தை குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்கிறது. ஆனால் அந்த ரெண்டு சம்பவத்தை நாம் பார்த்தால், நன்றாக நாம் உற்று நோக்கினால், அந்த ரெண்டு சம்பவமும் நமக்கு இரண்டு வித்தியாசமான பாடத்தை படித்து தருகிறது, ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தியை நமக்கு உணர்த்துகிறது. அதுதான் ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ரெண்டு சமுதாயத்தினர்கள், ரெண்டு நபிமாருடைய சமுதாயத்தினருடைய சம்பவத்தை குர்ஆன் நமக்கு சொல்கிறது. முதலாவது ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தை குர்ஆன் சொல்லுவீர்களுக்கு குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் பல வருட காலத்துக்கு பின்னால் ஒரு குழந்தையை கொடுத்தோம். பல வருட காலங்களாக அவர்களுக்கு குழந்தை இருக்கவில்லை. பல வருட காலங்களுக்கு பின்னால் குழந்தையை கொடுத்தோம். இந்த குழந்தையுடைய விடயத்தில் அல்லாஹ் ஒரு கட்டளையை கொடுத்தான், ஒரு வாப்பாக்கு தன்னுடைய குழந்தையில ஏன் எவ்வளவு பெரிய பாசம் இருக்கு, எவ்வளவு பெரிய அன்பு இருக்கு. இப்ப குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு பாப்பாக்கும் உமாக்கும் குழந்தைய விஷயத்தில் எவ்வளவு பாசம் இருக்குதோ, இந்த பாசம் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அந்த குழந்தை கால் கைகளை அசைக்கும் காலங்களில், அந்த காலை எடுத்து வைத்து வைத்து சில எட்டுக்களை வைக்கும் காலங்களில் பெற்றோர்களுக்கு தன் குழந்தையின் மீது உள்ள பாசம் அதிகரிக்கின்றது, அந்த பாசம் அன்பு அதிகரிக்கிறது. கண்ணியமானவர்களே, ஹதரத் இஸ்லாமுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இவர்கள் ஒரு நபியாக இருந்தார்கள். இவர்கள் சிறிய பேராக இருக்கும் பொழுது ஓடி ஆடி விளையாடும் வயதை வந்த பொழுது அல்லாஹ் ஒரு கட்டளை எடுக்கிறார். ஹதரத் இப்ராஹிம் இஸ்லாத்துக்கு ஒரு கட்டளை எடுக்கிறார். நாங்கள் தெரிந்த சம்பவமாக இருக்கும், நான் கேட்ட சம்பவமாக இருக்கும், ஹஜ்ஜு பெருநாளுடைய தினங்கள்ல இது அதிகமாக கேட்கக்கூடிய சம்பவமாக இருக்கும். ஆனா இந்த சம்பவத்துல பெரிய ஒரு பாடம் இருக்கு, பெரிய பாடம் இருக்கு. அல்லாஹ் வகை அறிவிக்கிறான் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு, என்ன செய்யணும், ஏ இப்ராஹிமே, உங்களோட மகனை அழைத்து சென்று நீங்கள் கத்தியை கையில எடுத்து உங்கள் மகனது கழுத்தில் வைத்து உங்கள் கருத்தினாலேயே அவரை குர்பானி கொடுக்க வேண்டும், உங்கள் கருத்தினாலே அவரை நீங்கள் அறுக்க வேண்டும். வாப்ப மகன் மேல கத்திய வைக்கிறது எவ்வளவு ஒரு ஆச்சரியமான செய்தி. ஆனா அல்லாஹ் கட்டளை, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபியாக இருந்தாங்க, ரசூல், அல்லாஹ்வுடைய கலீல், செய்ய வழி இல்ல, பாசம் உள்ள மானாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கினா அடிப்படையிடும் என்று வந்து தந்த மகனிடத்துல வந்து சொல்றாங்க, தந்த மகனிடத்துல வாராங்க. தந்த மகன் சின்ன ஓடி ஆடி விளையாடக்கூடிய வயதுள்ள மகன், அந்த மகனை பார்த்து சொல்றாங்க, யா புனய்ய இன்னி அராஃபில் மனாம் அன்னி அஸ்பஹுக ஃபன்ஸுர் மாதா தரா. ஏ அருமை மகனே, ஏ அருமை மகனே, அல்லாஹ் எனக்கு கனவில் வகை அறிவித்திருக்கிறார், நான் கனவில் கண்டேன், உன்னை அறுத்து தலியிடும்படி அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார், உன்னுடைய அபிப்பிராயம் என்ன, மகனை பார்த்து கேட்கிறார். வாப்பா மகனுக்கு அடிப்பார் சொல்லக்கூடிய மகனுக்கு எவ்வளவு பயங்குது, புலர் எவ்வளவு தடமாறுறான், ஒரு ஒரு பொருளை எடுக்க போக்கூடிய வாப்பா வந்து அடிப்பாரு புள்ள எடுக்க பொருள் அப்படி வைக்கிறது. வாப்பா வந்து சொல்றாரு, மகன் என் கையால கத்தி எடுத்தோட கழுத்துல வச்சு நான் அவளை வெட்ட போறேன், இதுதானே உண்மை. மகன் எவ்வளவு பயங்கரம், ஆனா மகன் வாயால வந்த வார்த்தைகளே இது பெரும் அபூர்வமான வார்த்தை, ஆச்சரியமான வார்த்தை, கிடுக்கத்துல உள்ளக்கூடிய வார்த்தை மகன் வாயால வெளியாக்குறாரு. மகன் என்ன பதில் தெரியுமா சொல்றாரு, மகன் என்ன பதில் தெரியுமா சொல்றாரு, அருமை தந்தே, உங்களுக்கு அல்லாஹ் என்ன கட்டளை இட்டானோ அந்த கட்டளை நீ நிறைவேற்றுங்கப்பா. குர்ஆன் அப்படி சொல்றான், அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை இட்டத நீ நிறைவேற்றுங்கப்பா, ததஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன், நாளைக்கு முறைமையில பொறுமையாளருடைய கூட்டத்தில் நீங்க என்ன கண்டுகொள்வீங்க. மகந்த வார்த்தை, இந்த வார்த்தைகளை, இந்த வார்த்தைகளை வேற ஏதாவது ஒரு குழந்தை இடத்துல எதிர்பார்க்கலுமா? குழந்தையை விட்டு விடும் ஒரு வாலிபட்டத்தை எதிர்பார்க்கலுமா? ஒரு மூத்தவடத்தை நீங்களுக்கு எதிர்பார்க்கலுமா? கண்ணியமானவர்களே, எவ்வளவு ஒரு ஆச்சரியமான வார்த்தை! அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருந்தால் என்னுடைய உயிரும் பிரியட்டும். இதே போல அல்லாஹ் சூரத்துல் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துல சம்பவத்தை சூரத்துல் ஹூஜ்ரல்லாஹ் சொல்றாரு. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துல சம்பவம், ஹஜ்ரத் அலைஹிஸ்ஸலாம் 1050 வருட காலம் தாவா பிரச்சாரம் செய்து அல்லாஹ்வுடைய கட்டளை வருது, நீ கப்பலை தயாரிச்சு உங்களை ஏற்றுக்கொண்டவர்களை நீங்கள் கப்பலில் ஏற்றுக்கொள்ளுங்கள், மற்றவர்களை நான் வெள்ளத்தின் மூலம் அழிக்க போகிறேன். அல்லாஹ்வுடைய அழிவு வரப்போகுது, அல்லாஹ்வுடைய தண்டனை வரப்போகுது. தன்னை ஏற்றுக்கொண்ட கூட்டங்களை தன்னுடைய கப்பலை ஏற்றுக்கொண்டார், தன்னுடைய கப்பலை ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்ட மற்றவர்கள் சொன்னாங்க, கப்பல் வெள்ளம் வரப்போகுது, நீங்க எல்லாரும் அழிய போறீங்க, இஸ்லாத்தை ஏற்று என்னோட கப்பல் ஏறிக்கோங்க. ஏற்றுக்கொண்டவர்கள் கப்பலில் ஏறிக்கொண்டார்கள். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனுக்கு இஸ்லாம் இல்லை, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மகன் கனானுக்கு இஸ்லாம் இல்லை. தன் மகனை பார்த்து சொல்றாங்க, யா புனையா ருக்ம் மஅனா வலா தகும் மஅல் காஃபிரீன். ஏ மகனே, இஸ்லாத்தை ஏற்று என்னோட கப்பல் ஏறிக்கோ மகனே, இந்த காஃபிரோட சேர்ந்து நீங்க அழிஞ்சு போகாது மகனே. மகனை பாதுகாக்க முயற்சிக்கிறாங்க. அங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகனை அறுக்கிறதுக்கு முற்படுறாங்க, இங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனை பாதுகாக்க முயற்சிக்கிறாங்க. அங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகனை அறுக்கிறதுக்கு முயற்சிக்கிறாங்க, மகன் என்ன பதில் சொல்ற? மகன் என்ன பதில்? அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருந்தால் என் உயிரும் பிரியட்டும். இங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அல்லாஹ் தண்டனை வரப்போகுது மகனே, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தப்பிக்கொள் மகனே. மகனை காப்பாற்றுறதுக்கு முயற்சிக்கிறாங்க. மகன் வாயால் இருந்து குப்புருடைய வார்த்தை வழியாக, என்ன வார்த்தை? என்ன வெள்ளமா? வெள்ளமா வரப்போகுது, மக்களை அழிக்க போகுது அந்த வெள்ளம். நான் இந்த மலைக்கு மேலே ஏறிக்கொள்வேன். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த மகன் என்ன சொல்றோம், நான் இந்த மலைக்கு மேலே ஏறிக்கொள்வேன், இந்த மலை என்னை வெள்ளத்தை விட்டும் காப்பாற்றும். அங்க இப்ராஹிம் இஸ்லாம் மகன் இஸ்மாயில் இஸ்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளையா இருந்தால் என் நீ உயிரும் போகட்டும். இங்க மகன் இப்ராஹிம் இஸ்லாமுடைய மகன் சொல்றான், என் உயிரா, என் உயிர் அல்லாஹ்வுடைய கட்டளையா இருந்தால் நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன். இவ்வளவு வித்தியாசமான அது சம்பவம், எவ்வளவு வித்தியாசமான சரித்திரம். ஆனா ரெண்டு தந்தைமாரும் யாரு? நபிமாரல் ரசூல்மாரல் உலி அஜ்முல் சேரக்கூடியவர்கள். ஏன் இந்த வித்தியாசமான சம்பவம், ஏன் இவ்வளவு வித்தியாசமான செய்தி? என்னமானவர்களே, முப்பத்திரூன்கள் எங்களுக்கு எழுதுறாங்க இந்த ரெண்டு சம்பவத்திலிருந்து ஒரு பாடம், ஒரு பாடத்தை எங்களுக்கு படிச்சுட்டாராம். என்ன? அந்த இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய மகன் இஸ்மாயில் இஸ்லாமுடைய வாயால் இருந்து ஈமானுடைய வார்த்தை வெளியாகி, ஈமானுடைய வார்த்தை, இறை நம்பிக்கையுடைய வார்த்தை வெளியாகி. என்ன காரணம் தெரியுமா? அவங்களுடைய வீட்டு சூழல் மிகவும் நல்லதாக இருந்தது, அவருடைய வீட்டு சூழல் சிறப்பாக இருந்துச்சு. ஹஜ்ரத் இப்ராஹிம் இஸ்லாமுடைய மகன் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பெரும் தியாகியாக தேர்ந்தார்கள், ஒரு பிறன் பெரும் சிறந்த ஒரு பெண்ணாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தீனுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு பெண்ணாக இருந்தார்கள். அவருடைய சூழலில் வளர்ந்த மகன் இஸ்மாயில் இஸ்லாமுடைய வாயிலிருந்து ஈமானுடைய பக்தியுடைய வார்த்தைகள் இல்லையா? இங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் வாயிலிருந்து ஈமானுடைய அந்த இறை பக்தியுடைய வார்த்தை வெளியாகிறதுக்கு அவருடைய மனைவிக்கே இஸ்லாம் இல்லை, வெளியாக்குறான். அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனோட பேசிக்கொண்டிருந்தாங்களே, ஏறிக்கோ தப்பிக்கோ இஸ்லாத்தை ஏற்றுக்கோ, நான் சொன்ன நேரா நான் இந்த மலைக்கு மேல ஏறிக்கொள்வேன் தப்பிக்கொள்வேன் என்று சொல்லிக்கொண்டிருந்த நேரத்திலே ஒரு வெள்ளம் ஒரு அலை வந்து அடித்தது. அதே இடத்திலே அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் அவ்வாறே மூழ்கடிக்கப்பட்டு மரணித்து விட்டான். இந்த சம்பவத்தின் மூலம் எங்களுக்குரிய மிகப்பெரிய பாடம் தான், எங்கட வீட்டு சூழல்கள், எங்கட குழந்தைகள், எங்கட சந்ததிகள், எங்கட வளர்ந்து வரக்கூடிய சமுதாயத்தினுடைய சூழல் மோசமாக இருக்கும் என்றால், நம் சமுதாயத்தினர்களை, நம் குழந்தைகளை, நம் வளர்ந்து வரக்கூடிய சமுதாயத்தினர்களை நமக்குரிய எதிரிகளாக கண்டுகொள்ளலாம், இஸ்லாத்தின் எதிரிகளாக கண்டுகொள்ளலாம், பாவத்தின் அடித்தளங்களாக கண்டுகொள்ளலாம். அல்லாஹ் அப்பாடு ஆக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, இந்த ரெண்டு சம்பவங்கள் மாத்திரமல்ல, நம்முடைய இமாம்கள், நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய சாபாக்கள், நம் வைக்காட்டிகள் இவருடைய சரித்திரங்களை பார்த்தால், அவருடைய வீட்டு சூழல் விடயத்தில் அந்த அந்த முன்னோர்கள் எவ்வளவு முயற்சி செய்திருக்கிறார்கள், நம் குழந்தைகளுடைய சூழல் விடயத்தில் எவ்வளவு கவனம் செலுத்தியிருக்கிறார்கள். ஹஜரத் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஹஜரத் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகன் ஜக்கரியாவுக்கு, தன்னுடைய மகன் ஜக்கரியாவை பள்ளியின் பக்கம் கூட்டிட்டு போவாங்க, கைக்கிட்டால குடிச்சி சின்ன புள்ள கூட்டிட்டு போவாங்க. கூட்டிட்டு போய் தொடர் நேரத்துல ஹஜரத் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் முன்னால இருந்து முசல்லால இருந்து தெளிவிப்பாங்க, தெளிவிச்சு முடிஞ்சு சலாம் கொடுத்து திரும்பி பார்ப்பாங்க, தந்த மகன் ஜக்கரியா அங்கிருக்கிறாரு, தந்த மகன் ஜக்கரியா அங்கிருக்கிறாரு பார்ப்பாங்க. பார்த்துட்டு அடுத்த நேர தொழுகைக்கு, அடுத்த நேர தொழுகைக்கு அழைத்து சென்று அவ்வாறு சலாம் கொடுத்ததுக்கு பின்னால திரும்பவும் தலையை திருப்பி பார்ப்பாங்க, தந்த மகன் யாருக்கு உட்கார்ந்து இருக்கிறாரு. ரெண்டு தொழுகையுடைய நேரம் தந்த மகன் ஒரே நபருக்கிட்ட தொழுதிருந்தால் தன்னுடைய மகனை அத்துவிச்சுவாங்க, தந்த மகனை அழுத்துவாங்க. ஏன் அவ்வளவு பாவத்தை பயப்பட வேண்டிய காலம் தெரியமானவர்களே? சூழலை திருப்பணும், சூழலை மாற்றணும். அல்லாமா இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அல்லாமா இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இவங்க யாரு, எப்படிப்பட்ட ஒரு இமாம், இவங்க எழுதின கிதாப் தான் ஸஹீஹுல் புகாரி. எப்படிப்பட்ட கிரந்தம், அஸஹுல் குதுப் பஅத கிதாபில்லா, அல்லாஹ்வுடைய வேதம் குர்ஆனுக்கு பின்னால நம்ப தகுந்த ஒரு வேதம் இருக்குமிடா, ஒரு கிரந்தம் இருக்குமிடா, அது ஸஹீஹுல் புகாரி. இந்த புகாரி கிரந்தத்தை எழுதின இமாம் இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருக்கிறாங்களே, இவங்க சொந்த திறமையால இவ்வளவு பெரிய இமாமாக மாறல, சொந்த டேலண்டால இவ்வளவு பெரிய இமாமாக ஆகல, அருமையாது. இவருடைய வரலாறு பார்த்தா விளங்கும் இவருடைய பின்னணி என்ன, இவருடைய வரலாறு எழுதப்படுது எப்படி. இந்த இமாம் புகார் அஹமதுல்லா அலி அவங்களுடைய தாயாருக்கு அவங்க மட்டும்தான் ஒரு புள்ள, ஒரு குழந்தை. இந்த இமாம் புகாரி பிறக்கும் பொழுது அடிப்படையான ரெண்டு விஷயத்தை இழந்திருந்தாங்க, ரெண்டு விஷயம் அவங்களுக்கு இல்லை. முதலாவது, பிறக்கும் பொழுதே தன் தந்தையை இழந்த ஒரு அனாதையாக இருந்தாங்க, பிறக்கும் பொழுதே வாப்பா மூத்து. இரண்டாவது, பிறக்கும் பொழுதே தன் இரண்டு கண்களுடைய பார்வையை இழந்த, பார்வையை இழந்த கண் குருடராக தான் பிறந்தாங்க. அப்ப இந்த குருடரான இந்த புள்ள எப்படி இமாமாக மாறிச்சு, வாப்பால அரவணைப்பு இல்லாத இந்த குழந்தை இப்படி இவ்வளவு பெரிய இமாமாக மாறிச்சு. அவங்க வரலாறு எழுதுறாங்க. இமாம் புகாரியுடைய தாயார் என்ன செஞ்சா தெரியுமா, வாப்பா மௌத்துன்னு சொல்லி ரோட்ட கிறங்கல்ல, சாலைக்கு போகல, சவாத வழிக்கு போகல, மதாருக்கு இறங்கல்ல, பெரியமானவர்களே அல்லாஹிடத்துல தவக்குள் வச்சாங்க. யாருலா ஏந்த குழந்தைக்கு ரிஸ்க் கொடுக்கக்கூடியவன் நீ, ஆனா என் பிள்ளையுடைய விஷயத்துல நான் உன் வாழ செல்லணும் சொல்லி தன்னுடைய மானுடைய சர்வத்தில காலத்தை கழிச்சாங்க. நானாண்டம் ரெண்டு துவாக்களை கேட்டாங்க, ரெண்டு துவா. இந்த ரெண்டு துவாக்கள இன்றைக்கு பெற்றோர்கள் ஆகிய நாங்க யோசிச்சுக்கோமோ தெரியாது, எங்கட கற்பனைக்கு இந்த துவாக்கள் வந்திருக்குமோ தெரியாது. ஒரு துவா கேட்கிறாங்க, என்ன ஏண்ட மானுடைய இரண்டு கண் பார்வையை நீ கொடுத்தே ஆகணும், இந்த மானுக்கு கண் பார்வையை நீ கொடுத்தே ஆகணும். வைத்தியர்களுடைய கருத்தனை தெரியுமா, பிறக்கும் பொழுதே ரெண்டு கண் பார்வையை இழந்திருந்தால் அவருக்கு வைத்தியம் கிடையாது, அவருக்கு மருந்து செய்யலாது. ஆனா உம்மா என்ன சொல்றா, யாரோ ஒன்னால முடியும், இந்த மகனுக்கு நீ பண் பார்வை கொடுப்பாயா? ஒரு துவா. இரண்டாவது துவா கேட்கிறா, யாருலா இந்த மகன மக்களுக்கு ஒரு இமாமாக ஆக்குவாயா? அந்த துவா உம்மா துவா, மக்களுக்கு ஒரு இமாமாக ஆக்குவாயா? நாராயணன் இந்த துவாவை கேட்டு 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 ஒரு நாள் தினம் தன் குழந்தையை பக்கத்தில் வச்சு தூங்கி கொண்டிருக்கிறார். அந்த அம்மையார் அந்த தாயார் கனவில் காண்கிறாள். ஹஜ்ரத் இசா அலைஹிஸ்ஸலாம் கனவுல வந்து சொல்றாங்க, ஏ தாயாரே, ஏ அம்மையாரே, உங்கள் மகனுக்கு உங்கள் அருமை குழந்தைக்கு அல்லாஹ் கண் பார்வையை கொடுக்க முடிவு செய்து விட்டான் என்று சொன்ன நேரத்தில் அந்த தாயார் கதறிக்கொண்டு எழுந்து தன் குழந்தையை மடியில் வைத்தவாறு தேம்பி தேம்பி கையேந்தி அழ ஆரம்பிக்கிறாள். அல்லாஹ் அந்த தாயுடைய கண்ணிலிருந்து சொட்டிய கண்ணீர் அந்த குழந்தையை மாற்றி விழுகிறது. அதே நேரத்தில் அல்லாஹ் அந்த குழந்தையை இரண்டு கண் பார்வையை நீட்டிக் கொடுக்கிறார். அந்த துவாவால கண் பிள்ளையுடைய கண்ணுடைய பார்வையை எடுத்த ஒரு சரித்திரம் உங்களுக்கு பார்க்கலாம். தினமும் நாளாண்டம் பிள்ளையுடைய தர்பியத்தில காலத்தை கழிக்கிறாங்க. எந்த அளவுக்கு பெரிய ஒரு தர்பியத்துடா அந்த இமாம் புகாரி. ஒன்பதல்லது பதினொரு வயசு, ஒன்பதல்லது பதினொரு வயசு உண்மை அனுப்பி வச்சுல பள்ளிக்கு போயிட்டு ஹசரத்துக்கு பார்க்க விஷயத்தை படிச்சுட்டு வாங்க. இந்த காலத்துல மாதிரி மதரசாவுடைய தர்த்திப்புகள் இல்ல. இமாம் புகாரி ஒன்பதாவது பதினொரு வயசு பள்ளிக்கு வந்து ஹசரத்ரத்துல உத்தாபுரத்துல சில விஷயங்களை படிச்சுட்டு வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போயிருக்காங்க. போனதுக்கு பின்னாலே அதே உஸ்தாத் முஹம்மது இப்னு சல்லாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த உத்தாபுரத்துல இன்னொரு மாணவர் வாராரு. இமாம் புகாரி வந்துட்டு போயிட்டுருக்காங்க, இன்னொரு மாணவர் வாராரு. அந்த இரண்டாவது மாணவரை பார்த்து உஸ்தாத் முஹம்மது இப்னு சல்லாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஏ மாணவரே, ஏ சிறியவரே, நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால வந்திருந்தால் நான் ஒரு சிறிய ஒரு வாலிபனை, ஒரு சிறிய ஒரு பையரை, சிறிய ஒரு மாணவர் அவனுக்கு காட்டிருப்பேன். யாரை பத்தி சொல்றாங்க? நான் புகாரியை பத்தி சொல்றாங்க. ஒரு சிறிய ஒரு பையனை அவனுக்கு காட்டிருப்பேன். எப்படிப்பட்ட பையன்? பெருமலை ஒன்பது அல்லது பதினொரு வயது. ஆனால் அந்த பையன், அந்த சிறுவன் முழு குர்ஆனையும் மனதில் விட்டவன், முழு குர்ஆன் மனப்பாடம் முதல் முறை உஸ்தாதுக்கு வந்து போறாங்க. முதல் மூலம் உஸ்தாதுக்கு வந்துட்டு போறாங்க. உஸ்தாத் சொல்றாரு, முழு குர்ஆன் மனப்பாடம். முழு குர்ஆன் மட்டும் இல்ல, தொள்ளாயிரம் ஹதீஸ்களும் மனப்பாடம். எங்க பாடமாக்கினா கண்ணியமானவர்களே, எங்க பாடமாக்கினா? உம்மத வீட்டு சூழல்ல பாடமாக்கின குர்ஆன் ஹதீஸ் தான் குர்ஆன் ஹதீஸ். இந்த உஸ்தாத் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மௌத்தாக்குள்ள சொல்றாங்க, இப்ப என் உள்ளத்துல 600,000 ஹதீஸ்கள் மனப்பாடமாக இருக்கு. இந்த காலத்துல ஏன் இந்த இமாம்களை காண முடியாது? ஏன் இந்த குர்ஆனை காண முடியாது? கண்ணியமானவர்களே, ஏன் இந்த மார்க்க அறிஞர்களை காண முடியாமல் இருக்கிறது? இமாமுனா ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாமுனா ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் யமன் தேசத்தில் இருக்கும் பொழுது 10 வயது அடைந்தவுடன் அவருடைய தாயார் கைக்கிட்டாளர் கைக்கிட்டால் அழைத்துக் கொண்டு குடித்து அழைத்துக் கொண்டு மானை பார்த்து சொல்லுகிறான், நாம் நம்முடைய நாட்டுக்கே பலஸ்தீன் நம்முடைய நாட்டுக்கே சென்று விடுவோம். ஏனென்றால் யமன் தேசத்தில் இப்ப மக்களுடைய சூழல் மோசமாக இருக்குது, நீயும் கெட்டு போயிடுவாய், எனவே நம்முடைய நாட்டுக்கே செல்வோம் என்று சொல்லி அழைத்து செல்கிறார். நாங்கள் நினைக்க கூடாத கண்ணியமானவங்களே, இப்பதான் உம்மா புள்ளக்கு தர்பியத் குடுக்க ஆரம்பிக்கிறாங்க. 7 வயசுல முழு குர்ஆன் மனப்பாடம், 7 வயசுல குர்ஆன் மனப்பாடம். எங்கால வந்த இமாம்கள் எப்படி உருவாகினாங்க? குதுபுதீன் முக்தியார் அஹ்மதுல்லாஹி அலைஹி சின்ன வயசுல பள்ளிக்குள்ள வயசுல உஸ்தாதுரத்துல பேசி பள்ளிக்குள்ள வயசுல உஸ்தாதுரத்துல போறாங்க. உஸ்தாத் கூப்பிட்டு உட்கார வச்சு ஓடி கொடுக்கிறாரு, கைய வச்சு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் உஸ்தாத் ஓடி கொடுக்கிறாரு. உஸ்தாத் பிஸ்மில்லா மட்டும்தான் சொன்னாரு. உஸ்தாத் பிஸ்மில்லா மட்டும்தான் சொன்னாரு. அந்த சின்ன வாலிப அந்த சின்ன பள்ளிக்குழந்தை வயசுக்குள்ள பிஸ்மில்லா சொல்லி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் ஒரு சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி முடிச்சு, சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி முடிஞ்சு ஒரு ஜுது சாதாரணமாக இன்றைக்கு நான் ஓதக்கூடிய குர்ஆன் 20 பக்கம் உள்ள குர்ஆன் ஒரு ஜுது தான். ரெண்டரை ஜுது ஒரு சூரா, ரெண்டரை ஜுது அந்த சூரத்தில் பக்கரா மனப்பாடமாக ஓடி முடிஞ்சிச்சு. அது மட்டும் இல்ல, சூரத்துல் நிசா, சூரத்துல் சூரத்துல் ஆல இம்ரான், சூரத்துல் நிசா, சூரத்துல் மாயிதா, சூரத்துல் அன்னாம், சூரத்துல் ஆராப், சூரத்துல் அன்பால், சூரத்துல் தௌபா, மொத்தமாக 9 சூராக்களை மனப்பாடமாக ஓடி கொடுத்தாரு. எந்த வயசுல? பள்ளிக்குட வயசுல. உஸ்தாதுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, கேட்டார், மகனே உனக்கு குர்ஆன்ல எவ்வளவு மனப்பாடம்? அந்த அந்த மாணவர் சொல்றாரு, உஸ்தாத் எனக்கு முழு குர்ஆனும் மனப்பாடம். அப்பயே இங்க வந்தீங்க, நீ எனக்கு பாக்கோட தெரியாது, அதை படிக்க வச்சுக்க நான் வந்து எங்க பாடம் ஆக்கினீங்க? என்ற உமா வீட்டு வேலைகள் செய்யும் பொழுதெல்லாம் குர்ஆனை யோதி யோதியோடு வீட்டு வேலை செய்வாள், அதை கேட்டு கேட்டு முழு குர்ஆனை நான் மனப்பாடம் ஆக்கியிருக்கேன். பெரிய மாணவர்களே, எல்லாம் நாங்கள் ஒரு பாடமாக இருக்க வேண்டிய ஒரு சம்பவம் தெரியுமானவர்கள். நாங்களும் குடும்பதாரிகளாக இருக்கிறோம், நாங்களும் பொறுப்பாளிகளாக தான் இருக்கிறோம். இதற்கு கீழான சிலர்கள் இருக்கிறார்கள். ஆசிரியர்கள் தன் மாணவருடைய விடயத்தில் சிந்தனை செலுத்த வேண்டும், பெற்றோர்கள் தன் குழந்தையுடைய விடயத்தில் சிந்தனை செலுத்த வேண்டும். புதிய மாணவர்களே, நிலை கொடுத்திருக்கிறோம், படிப்பை கொடுத்துகிறோம், ஏழைகளை கொடுத்துகிறோம், ஏழைகளை கொடுத்துகிறோம், கிளாஸுக்கு மேல கிளாஸ் அனுப்புகிறோம், எல்லா உதவிகளையும் செஞ்சிருக்கிறோம். அதிசயம் குறுக்கள் அதிசயம் குறுக்கள் இந்த குறுத்த செலவழிப்புகள், குறுத்த படிப்புகள் நமக்கு தலைக்கு மேலால் நமக்கு எதிரிகளாக வரக்கூடிய ஒரு நாளைக்கு மறந்துவிடக்கூடாது. ஏன் இன்னைக்கு எத்தனையோ பெற்றோர்கள் விரலை கடித்து தலையில கைய அடித்து கவலையோட அழுது கொண்டு, பாருங்களே இந்த நிலைமை அந்த நிலைமை, அப்படி ஆக்கி இப்படி வளர்த்தேன், இவ்வளவு செலவழித்தேன், இவ்வளவு நிலைமைக்கு ஆளாக்கினேன், இவ்வளவு கஷ்டப்பட்டேன், இன்னைக்கு இப்படி போயிட்டாங்க அப்படி போயிட்டாங்க. ஏன் கண்ணியமானவர்களே, இவைகளை சிந்தனை செலுத்துறது இல்லையா? ஒரு பயங்கர காலத்துல இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சிறு பையனிலிருந்து, சிறிய பிள்ளையிலிருந்து, குழந்தை பருவத்திலிருந்து பாதுகாக்க வேண்டிய ஒரு காலம் கண்ணியமானவர்களே. யூத திருத்தவர்கள் மூலம் பெரும் ஒரு திட்டங்கள் தீட்டப்பட்டு சிறிய பிள்ளையிலிருந்து கூட இன்று அவர்களை ஒரு நாசப்படுத்துவதற்கு திட்டங்கள் தீட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. காலையில் எழுந்தது முதல் எத்தனை மணி வரை குழந்தை பாடசாலைக்கு செல்கிறது, மாலையில் ஓரிரு மனுஷியாளர்கள் மாத்திரம் குர்ஆனுக்காக கொடுத்து விட்டு இன்று பெற்றோர்கள் பெருமை அடித்துக் கொண்டிருக்கிறோமே. இதற்கு மேலால் இன்னொரு படி நாம் சிந்தித்தால், பயங்கரமான காட்சிகளும், பயங்கரமான படங்களும், பயங்கரமான டிராமாக்களும், பயங்கரமான தோட்டங்களும், பயங்கரமான ஆடல் பாடல்களும் இன்று வீட்டுக்கு உள்ளால் ஒழித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த செலவழிப்புகள், இந்த முயற்சிகள் மூலம் இந்த குழந்தைகளை சிறந்தவர்களாக ஆக்க முடியுமா? இந்த குழந்தைகளுக்கு இந்த அநியாயங்களை நாம் செய்யக்கூடாது. சில நேரம் சிலரால் இவைகளுக்கு மாற்றமான வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, குழந்தைகளுடைய விடத்தில், மாணவர்கள் மாணவர்களுடைய விடத்தில் பெரும் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கிறது. மார்க்கத்தை கொடுக்க வேண்டும், பேணுதலை கொடுக்க வேண்டும். பெண் பிள்ளைகளாக இருந்தால் அடக்கமாக ஒழுக்கமாக வளர்க்க வேண்டும். வீட்டுக்கு உள்ளால் சிறிய பிள்ளையாக இருந்தாலும் அந்த பிள்ளையுடைய வெட்டங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். சிறிய பிள்ளைத்தானே என்று சொல்லி கட்டை குட்டையான ஆடைகளை அணிவித்து அந்த பிள்ளையுடைய வெட்ட கூட்டங்களை சிறிய சிறிய வயதிலேயே எடுத்தெறிந்து விடுகிறோம். ஆடை முதல், பேச்சுவார்த்தை முதல், பழக்க வழக்க முறை, சாப்பிடும் முறையாக இருந்தாலும் குழந்தைகளுக்கு மார்க்கத்தை போதிக்க வேண்டும் கண்ணியமானவர்கள். இவைகள் விடயத்தில் நாம் மிகவும் கவனம் செலுத்த வேண்டும். நம் வாழ்க்கையில் நல்ல முறைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். நம் வாழ்க்கையில் சாத்தி அமைத்துக் கொள்ள வேண்டும். நம் சமுதாயத்துக்கு மார்க்கத்தை கொடுக்க வேண்டும். வல்லவன் அல்லாஹ் ஜல்லாலுஹு நம் அனைவர்களையும் அவனது மார்க்கத்தில் நல்ல அடிப்படையில் வளர்ந்து வருவதற்காக அல்லாஹ் தொகுதி செய்வானாக. யா அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, குற்ற குறைகளை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் நீ பாவங்களை மன்னித்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் சிறந்த சமுதாயமாக ஆக்குவாயாக, நல்லவர்களாக ஆக்குவாயாக. வளர்ந்து வரக்கூடிய சமுதாயத்தை அல்லாஹ் சிறந்த ஒரு சமுதாயமாக ஆக்குவாயாக.